தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, நம்மில் பலருக்கு நன்மையானது எது என்பது தெரியும். அந்த நன்மையான காரியங்களை அனுதினமும் செய்ய வேண்டும் என்கிற ஆசையும் துடிப்பும் இருக்கும். ஆனால் அந்த நன்மையானதை செய்கிற பொழுது நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை குறித்து நம்மில் பலருக்கு எப்பொழுதுமே அச்சமும் கலக்கமும் இருக்கும். துணிந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என சொன்னால் பல சமயங்களில் நாம் தடுமாறி போகிறோம். ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையானதை செய்ய முடிவெடுத்தால் துணிந்து அதை செய்து காட்டுவார் என்பதை இன்றைய நாளிலே நாம் இறை வார்த்தையாக தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த தூய பலியில் நாம் நம்மையும் நாம் எண்ணுகிற நன்மையான காரியங்களையும் ஆண்டவருடைய பாதம் ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவைப் போல நன்மையானதை சொல்லவும் செய்யவும் வேண்டிய இறை வரத்தை இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நம் குற்றங்குறைகளை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
எப்பொழுதும் புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராகும்.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும் and
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்கள் ஆகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக, நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 31 இறை சொற்சொடர்கள் 1-7 முடிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர், இஸ்ரேலர் இளைப்பார விரும்பினர், ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டியெழுப்புவேன், நீயும் கட்டியெழுப்பப்படுவாய், மீண்டும் உன் மேள தாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய், மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய், சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய், தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர், ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள், ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் பல்லவி. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார்.
ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார்.
ஆயின் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர்
தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவனம்
மக்க
செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 21-28 முடியும். அக்காலத்தில் இயேசும் தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்தும், ஐயாம், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய்பிடித்து கொடுமைக்குள்ளாகியிருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாகும், இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்தும், ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாகும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்தும் நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயாம், ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாகும், அம்மா, உமது நம்பிக்கை பெரிதும், நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியதும்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய மைய சிந்தனையை நாம் நற்செய்தியிலிருந்து எடுத்து ஆழமாய் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் மூன்று விதமான மனிதர்களை, மனநிலையை நாம் காணலாம். சீடர்கள் ஒருபுறம், இயேசு கிறிஸ்து, கானானிய பெண். இந்த மூவருடைய அணுகுமுறை, வார்த்தை, வாழ்க்கை இவற்றை தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். அவர்கள் கடவுளுக்காய், இயேசுவுக்காய் மறைசாட்சிகளாய் மரித்தனர் என்பது வாழ்க்கையினுடைய பிற்பாதையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ஆழமான நம்பிக்கை வாழ்வு. ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் பல்வேறு நிலைகளை கடந்து வந்தார்கள். துவக்கத்தில் அவர்களும் இயல்பான மனிதர்களுடைய மனநிலைகளை பிரதிபலித்தார்கள். அப்படியாகத்தான் இன்றைய நாளில் நாம் காண்கிறோம். பாருங்களேன், ஒரு பெண் இயேசுவை தேடி வருகிற பொழுது அவர்கள் இந்த பெண் கத்திக்கொண்டு வருகிறார் என இயேசுவிடத்தில் முறையிடுகிறார்கள். இங்கு மட்டுமல்ல, நாம் மார்க் நற்செய்தியை வாசித்தோம் என சொன்னால் 10 அதிகாரத்திலே குழந்தைகள் இயேசுவிடத்திலே அழைத்து வரப்படுவார்கள். அந்த நேரத்திலே சீடர்கள் அந்த குழந்தைகளையும், குழந்தைகளை அழைத்து வந்தவர்களையும் அதட்டினார்கள் என்கிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கலாம். அதுபோலத்தான் கடந்த திங்கட்கிழமை நாம் நற்செய்தியை வாசித்தோம் என சொன்னால், பசியோடு இருக்கிற மக்களுக்கு உணவு தர வேண்டும் என்கிற ஆவல் இயேசுவுக்கு இருக்கும். ஆனால் சீடர்கள் சொல்வார்கள், இவர்கள் தங்களுக்கு தாங்களே உணவு வாங்கி கொள்ளுமாறு அவர்களை பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு அனுப்பிவிடும் என சொல்லி சீடர்கள் வெளிப்படுத்துவார்கள். இவர்களுடைய மனநிலையை நாம் பார்த்தோம் என சொன்னால், மிக பெரிதும் தங்களை தாங்களே அலட்டி கொள்ளாத, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற மனநிலை அவர்களிடத்தில் இருக்காது. ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சொல்லுவார், என்ன நடந்தாலும் சரி க்ரௌடை அண்ணன் பக்கத்தில் அண்டை விடாத அப்படின்வாங்க. தொடக்கத்தில் சீடர்களுடைய மனநிலை அப்படிதான். இயேசுவோடு போவோம், இயேசுவோடு வாழ்வோம், மற்ற பணிகளெல்லாம் நாம் மிக சிரத்தை எடுத்து செய்ய வேண்டுமா என்பது அவர்களுக்குள் ஒரு கேள்வியாக இருந்திருக்கும். ஆகவே தான் குழந்தைகள் வந்த பொழுதும் தடுத்தார்கள், மக்கள் பசியோடு இருந்த பொழுது அவர்களை அனுப்பிவிட முனைந்தார்கள். இன்றைய நாளில் கூட இயேசுவிற்கு பின்னால் அந்த கானானிய பெண் வந்த பொழுது இயேசுவிடத்திலே, இந்த பெண் கத்திக்கொண்டே வருகிறாரே, அவரை அனுப்பிவிடும் என சொல்லி இயேசுவிடத்திலே முறையிடுகிறார்கள். கண்டுகொள்ளாத ஒரு மனநிலை. நம்முடைய குடும்பங்களில் இத்தகைய மனநிலையை நாம் பல்வேறு நிலைகளில் காண்போம். குடும்பத்தில் பார்த்தோம்னா குடும்பத் தலைவர் சம்பாரிச்சு கொடுப்பார், ஆனால் மனைவி குடும்பத்தினுடைய சூழலை எடுத்துரைக்கிற பொழுது பல சமயங்களில் அவர் கண்டுக்கவே மாட்டார். சம்பாரிச்சு கொடுத்துட்டேன், இதை வச்சு குடும்பத்தை நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, கடை இருக்கு, வீடு கட்டணும், கஷ்டம், அதெல்லாம் என்று சொல்லாத. நம்முடைய வீடுகளில் இந்த நிலையை நாம் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்போம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நான் குருமடத்தில் படித்த பொழுது மனநிலையை பயிற்சி பெறுகிற அந்த ஒரு மாணவரிடத்தில் பார்க்கலாம். ஒரு மாணவ தலைவனாகவோ, தமிழ் கழகம், இங்கிலீஷ் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லி பல்வேறு குழுக்கள் எல்லாம் இருக்கும். அந்த குழுக்களில் தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் அதெல்லாம் வேணாம் நண்பா, கூட்டத்தோட கூட்டமாக இருந்தமா, படித்து முடிச்சோமா, பட்டம் வாங்குவோமா. சிரத்தை எடுத்து ஒரு பொறுப்பை தோல் மீது சுமந்து கொண்டு வளர்த்து கொள்வதில் ஆர்வமில்லாத மனநிலை, அலட்டி கொள்ளாத, கஷ்டப்படாத மனநிலை எப்படி சீடர்கள்ட்ட இருந்துச்சோ, அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களிடத்திலே, ஒவ்வொரு உறவிலே இந்த மனநிலையை நாம் காண முடியும். ஒருவேளை இந்த சீடர்களுடைய மனநிலையில் நாம் இருந்தோம் என சொன்னால் நாம் இதை கடக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கிற நற்செய்தியில் இயேசுவினுடைய அந்த ஒரு மனப்பாங்கு. இன்னைக்கு இயேசு தீர் சீதோம் பகுதிகளை நோக்கி சென்றார்னு வார்த்தை இருக்கு. இந்த மத்தேயு 15 அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, 14 அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை வாசித்தோம்னா, இயேசு கெனசரேத் பகுதியில் இருக்கார். அது கலிலேயாவில் இருக்கிற ஒரு பகுதி. இன்னைக்கு அவர் இருக்கிறது தீர் சீதோம். இந்த ஒரு அற்புதத்தை அந்த கானானிய பெண்ணுக்கு செஞ்சதுக்கு அப்புறமா அவர் மீண்டுமாய் கலிலேய கடற்கரையை நோக்கி தன் பயணத்தை துவங்குகிறார். ஆகவே பார்க்கிறோம், இதற்கு முன்னால் கலிலேய பகுதி, மீண்டுமாய் கலிலேய கடற்கரை, நடுவிலே புற இனத்து மக்கள் வாழ்ந்த பகுதியை இயேசு தேர்ந்தெடுக்கிறார். யோவான் நற்செய்தி 4:4 யூதாவுக்கும் கலிலேயாவுக்கும் நடுவில் இருந்த தீட்டுப்பட்ட பகுதி என சொல்லப்பட்ட சமாரியா வழியாக இயேசு செல்ல வேண்டி இருந்தது என்கின்ற வார்த்தை இருக்கும். அவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய காத்திருந்தார். ஆகவே தான் அவர் வழியாக செல்ல வேண்டி இருந்தன வார்த்தை இருக்கும். அதே வார்த்தையினுடைய அழுத்தம் தான் மத்தேயு சொல்லுகிறார், தீர் சீதோம் பகுதிகளை நோக்கி இயேசு சென்றார்னு சொல்லி. ஏன் அவர் மக்களை தேர்ந்தெடுக்கிறார். இன்னைக்கு முதல் வாசகத்தில் எரேமியா ரொம்ப அழகாக சொல்வார், நான் முடிவில்லாத அன்பை உனக்கு காட்டினேன், என்னுடைய பேரன்பினால் உன்னை ஈர்த்து வைத்திருக்கிறேன், நான் உன்னை கட்டுவேன், நீயும் கட்டப்படுவாய், இஸ்ரேலின் எல்லா குடும்பங்களுக்கும் நான் கடவுளாக இருப்பேன்னு இன்னைக்கு முதல் வாசகத்தில் எரேமியா வழியாக கடவுள் சொல்கிறாரு. பாருங்களேன், தொலைந்து போன ஆடு என்பது வேறு. நான் ஊமையில் படிக்கிறதெல்லாம் தொலைஞ்சு போன ஆடு, அந்த ஆடையை தேடி ஆயின் போவார். ஆனால் இந்த புறையினத்து மக்கள் எல்லாம் தொலைக்கப்பட்ட ஆடுகள், இயல்பான வாழ்க்கையோடு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட மக்களை நோக்கி இயேசு இன்னைக்கு பயணத்தை துவங்குகிறார். சீடர்களையும் கூட கூட்டிக்கிட்டே போறார். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்கலாம், இயேசுனுடைய உள்ளம் தொலைவில் இருந்ததாக நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தை நமக்கு பொருள் தராத மாதிரி தெரியும், ஏன்னா இன்னைக்கு இதே வார்த்தையை சொல்லிதான் பரிசேயரையும் மறைநூல் அறிஞரையும் இயேசு சாடுவார், வெளிவிடக்காரர்களையும். எசாயா சொல்கிறபடியாக, உங்களுடைய உதடுகள் தான் என்னை போற்றுகின்றன, ஆனால் உங்கள் உள்ளம் என்னை விட்டு தொலைவில் இருக்குன்னு சொல்லி இயேசுவினுடைய உள்ளமும் தொலைவில் இருந்தது. இந்த தொலைவு என்பது இந்த யூதேயா கலிலேயா என்கிற யூதர்கள் வாழ்ந்த பகுதியை மட்டும் அவர் மையப்படுத்தவில்லை, தொலைவில் இருந்த அந்த மக்கள் மீதும் அவர் பரிவு கொண்டார். திங்கட்கிழமை நற்செய்தியை தான் படிக்கிறோம் பாருங்களே, அந்த வனாந்திரத்தில் மக்கள் வந்த பொழுது அங்கிருந்த மக்கள் மீது இயேசு பரிவு காட்டுவார். இன்னைக்கு பார்க்குறோம், அங்கிருக்கிற மக்கள் மீது மட்டுமல்ல, எல்லைகளை கடந்து வாழ்கிற புறையினத்து மக்கள் மீதும் அவர் பரிவு கொள்கிறார். அவருடைய உள்ளம் அவர்கள் மீதும் தொலைவிலே இருந்தது. அந்த உள்ளத்தை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு கேள்வி எழ வேண்டும், எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பயணத்தை இப்பொழுது மேற்கொள்கிறார்? இந்த பயணம் எதுக்கு? அவர் இப்பயே தீர்சிதம் போன சொல்லி யோசிக்கணும், ஆனால் அதிலும் ஒரு ஆழமான காரணம் இருக்கு. தன் சீடர்களையும் அழைத்து கொண்டு போகிறார்னு பார்க்கிறோம். இந்த சீடர்கள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழ்ந்தார்கள். நாம் எல்லாம் யூதர்கள், நம்மை மீட்பதற்கு மெசியா வருவார். இந்த யூதேய கலிலேய சண்டைகளுக்குள்ளே அவருடைய வாழ்க்கை முடிந்து போற சூழல் இருந்துச்சு. ஆனால் இயேசு ஒரு மிகச்சிறந்த பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காய் கூட அழைச்சிக்கிட்டே போறார். ஆனால் செலுகிற இடத்தில் பார்க்கிறோமே, தொடக்கத்தில் அந்த பெண்மணியை இயேசு புறக்கணிப்பது போல ஒரு தோற்றம் எழுகிறது. உண்மையில் இயேசு அந்த பெண்ணை புறக்கணித்தாரா? கத்திக்கிட்டே வரப்ப கண்டுக்கவே மாட்டார். நச்சு சொல்றாங்க பாருங்க, ஒரு வார்த்தை கூட இயேசு சொல்லவே இல்லைன்னு சொல்லி அதான் புனித அகஸ்தினர் எழுதுவார், வேர்ட் அட்டர்டு நோ வேர்டு, வார்த்தையானவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போனார்னு சொல்லி. நம்ம இங்க எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம், புறக்கணிப்பு என்பது வேறு. எது புறக்கணிப்பு தெரியுமா? நம்முடைய தேசத்தை ஒரு தலைவர் ஆளுகிறார். ஒரு விளையாட்டு வீரரோ வீராங்கனையோ பிறந்தநாள் கொண்டாடுகிற பொழுது அவர் இன்ஸ்டாகிராமுக்கும் ட்விட்டருக்கும் போயிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவார். ஒரு நடிகர் நடிகையினுடைய அம்மாவோ அப்பாவோ செத்து போயிட்டா அதற்கு அவர் ட்விட்டரில் போயிட்டு இரங்கல் சொல்லுவார். ஆனால் அவர் வாழ்கிற வீதியிலே பல நாட்கள் விவசாயிகள் போராடிய பொழுது, ஆடை இல்லாமல் உணவில்லாமல் போராடிய பொழுது, அதே வழியில் பயணப்பட்டாலும் கூட கண்டுகொள்ளாமல் சென்றாரே, அது புறக்கணிப்பு. அது உண்மையான ஒரு புறக்கணிப்பாக இருக்கும். அதுபோல நாம் இன்னொரு புறக்கணிப்பையும் பார்க்கலாம். எத்தனையோ அரைக்குவல்கள் சமூகத்தில் இயலும், நம்முடைய பிரச்சனைகளை ஊடகத்தின் வழியாக வெளிப்படுத்தவும். ஆனால் தலைவர்கள் ஏதோ ஒரு வேடிக்கையிலே கேளிக்கையிலே விளையாட்டிலே கவனத்தை செலுத்துகிற பொழுது அது புறக்கணிப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கவில்லை, காலம் தாழ்த்துகிறார். இயேசு காலம் தாழ்த்தினார். பேதுரு தன்னுடைய இரண்டாவது திருமுகத்தில் சொல்லுவார், மூன்றாவது அதிகாரத்தில், ஆண்டவர் காலம் தாழ்த்துவதை மீட்பு என கருதுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல காலம் தாழ்த்தினார்னு சொன்னால், அந்த பெண்ணை அவமதிக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக இந்த புறக்கணிப்பு போல தோன்றுகிற ஒரு தோற்றத்திலே காலம் தாழ்த்துவதிலே சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஏன்னா நீங்க இந்த மத்தேயு 15 அதிகாரத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சீங்கன்னா, பரிசேய மறைநூல் அறிஞரோட இயேசுக்கு ஒரு விவாதம் வரும். இயேசு கடுமையாக திட்டுவார். அப்ப சீடர்கள் போய் சொல்லுவாங்க இயேசுகிட்ட, நீங்க சொன்ன வார்த்தையினால பரிசேயோட மனவேதனை அடைஞ்சிச்சே, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு. இயேசுவுக்கு அது புரிஞ்சிச்சா புரியலையான்னு சொல்லி சீடர்களை கேள்வி கேட்பாங்க, உம்முடைய வார்த்தையினால் பரிசேயர்கள் மனவேதனை அடைந்தார்களே, அது நமக்கு புரிஞ்சுதான். இன்னும் அந்த பரிசேய வட்டத்திற்குள்ளே அவர்கள் வாழ்கிறார்கள், வெளியே வரவே இல்லை. இந்த சமூகம், இந்த மனிதர்கள் யாரையெல்லாம் தங்கள் வார்த்தையினால் வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு தீர்சிதோமுக்கு போயிருக்கலாம். ஒருவேளை அந்த பெண்ணை புறக்கணிப்பது போல இருந்திருக்கலாம். அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? அவர் அந்த பெண்ணை கடைசியில் வாழ்த்துவார். அதை நம்ம பொறுமையா புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி பார்த்தா நாயின்னு சொல்லி அந்த பெண்ணை இன்னைக்கு இயேசு சொல்லுவார். அவர் நாயின்னு சொல்ல மாட்டார். பொதுவாக யூதர்கள் நாய் என்கின்ற மிக கடுமையான வார்த்தையிலே பிற இனத்து மக்களை எல்லாம் சாடுவார்கள். ஆனால் இயேசு பாருங்க, அந்த ஒரு கடுமையான வார்த்தை கூட சொல்ல மனசு வராம நாய்க்குட்டின்ற வார்த்தையை பயன்படுத்துவார். நாயினாலும் தப்பு தான், நாய்க்குட்டினாலும் தப்பு தான். ஏன் அந்த வார்த்தையை இயேசு அன்னைக்கு பயன்படுத்தினார்? ஒருவேளை இன்னைக்கு அந்த வார்த்தையை ஏன் சொல்லியிருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னாள் ஆளுநர் அவர்கள் ஒரு பத்திரிகை நிருபர், அந்த பெண்மணியை அவர் தெரியாமல் கண்ணத்தை தொற்றுவார். அது மிகப்பெரிய பிரச்சனையானுச்சு. அது மாதிரி சமீபத்தில் பார்க்குறோம், மனு கொடுக்க வந்த ஒரு பெண்ணிடத்தில் அந்த மனு காகிதத்தை வாங்கி அமைச்சர் தெரியாமல் தள்ளில் தட்டுவார். தெரிஞ்சு தட்டினாரோ தெரியாமல் தட்டினாரோ தெரியாது, அது மிகப்பெரிய விவாதமாய் மாறியது. அதுபோல் இன்னைக்கு இயேசு பிறந்து வந்து இப்படி ஒரு பெண்மணி பின்னால் வந்திருந்த அந்த பெண்ணை பார்த்து இயேசு நாயினோ நாய்க்குட்டின்னு சொல்லியிருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு பின்னால் மிகப்பெரிய கூட்டமும் கோஷமும் குடிகளும் வந்திருக்கும். ஆனால் இயேசு ஏன் அங்கு நாய் என சொன்ன, நாய்க்குட்டி என சொன்னார்? அவமதிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. பவுல் சொல்லுவார் பாருங்களே, கடவுள் இயேசு கிறிஸ்து என்னை பிற இனத்து மக்களுக்கு ஒளியாக ஏற்படுத்தினார்னு சொல்லி, எப்படி கடவுள் இந்த ஒரு பெண்மணியை பிற இனத்து மக்களில் ஒளியாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான். 15 சீடர்களுக்கு இயேசு பதில் சொல்வார், என் தந்தை நடாத நாற்றுகளை எல்லாம் பிடுங்கி எறிவவனு சொல்லுவார். தங்களை உயர்வாக எண்ணிக்கொள்கிறீர்களா? கடவுளுடைய கரம் உங்களை நடவில்லை என சொன்னால் நீங்கள் பிடுங்கி எறியப்படுவீர்கள். ஆனால் கடவுளுடைய கரம் யூதேயா கலிலேயாவில் மட்டுமல்ல, எல்லைகளை கடந்து வாழ் இடத்திலும் கூட அவருக்காய் மக்களை நட்டு வைத்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணியை அவர்களுக்கு முன்னால் பிற இனத்து மக்களில் ஒரு ஒளியாக காண்பிக்கிறார். அதனுடைய மிகப்பெரிய பரிசு தான் நாய்க்குட்டின வார்த்தையெல்லாம் மறந்துருங்க. கடைசியாக அந்த பெண்ணை நோக்கி அம்மான்னு சொல்லுவார். அந்த பெண்மணி தன் மகளுக்காய், அந்த மகளுடைய சுகத்திற்காய் வரம் வேண்டி வந்திருப்பார். முதலில் இயேசு அவருடைய மகளுக்கல்ல, அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு அம்மா. இதே வார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா, யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவுடைய தாயாய் மாற முடியும். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணியை நாய்க்குட்டியாக பார்க்கல, அம்மா என்கின்ற நிலைக்கு உயர்த்துகிறார். எந்த உதடு அன்னை மரியாளை அம்மா என அழைத்ததோ அதே உதடுதான் இந்த காணானிய பெண்ணையும் இன்று அம்மா என அழைக்கிறது. ஆக இயேசுடைய மனநிலையை பாருங்களே, ஒதுக்கப்பட்ட மக்களை தேடி சொல்லுதல், அவர்கள் வெளியாக எல்லாருக்கும் பாடம் பகுட்டுதல். அந்த பெண்மணியை எந்த சமூகம் நாய் நாய்க்குட்டின்னு சொல்லிச்சோ அந்த சமூகத்திற்கு முன்னால் அம்மா என அழைக்கின்ற மனநிலையை இயேசு கொண்டிருந்தார். 3வது பார்க்கிறோமே, காணானிய பெண்ணின் மனநிலை. இந்த காணானிய பெண் என்பவர் யூதர் அல்ல, அவர் ஒரு பிற இனத்து பெண். ஆனால் இன்னைக்கும் நம்ம வேளாங்கண்ணிக்கு பூண்டிக்கு போனோம்னு சொன்னோம்னா, கிறிஸ்தவர்கள் அந்த ஆலயத்தில் இருக்கிற பக்தி மனநிலைக்கும் அந்த ஆலயத்தை நோக்கி வருகிற பிற மத நண்பர்களுடைய அந்த ஒரு மனநிலையும் ரொம்ப எளிதாக பார்த்துடலாம். அவங்க வரப்ப பயபக்தியாக வருவாங்க, சுத்தபத்தமாக வருவாங்க, அவருடைய ஆடைகள் கூட அந்த ஒழுக்கம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு கடவுளை நாடி வருகிற பொழுது இன்னமோ வேளாங்கண்ணியில் போய் கடலில் கால் நினைக்க போன மாதிரி நம்முடைய உடை, நம்முடைய அலங்காரம் ரொம்ப அசால்ட்டாக போயிட்டு மனம் வருந்து வேண்டுகின்றது கூட அங்கே பல மக்கள்கிட்ட இருக்காது. சுற்றுலா சென்ற மனநிலை தான் இருக்கும். ஆனால் அடுத்த முறை நீங்கள் வேளாங்கண்ணிக்கு பூண்டிக்கு எந்த திருத்தலத்துக்கு போனாலும் பாருங்கள், அங்கே வருகிற பிற மத நண்பர்கள் நம்மை விட அதிகமான பக்தியோடு நம்பிக்கையோடு அந்த இடத்துல வருவாங்க. இந்த தாய் இந்த இயேசு எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையில் தான் எல்லை புறத்திலிருந்து அந்த அம்மா இயேசுவை பார்த்தோன்னு ஓடி வராங்க. ஓடி வந்தோன்னா பாருங்களே, அந்த அம்மா கூப்பிடுற வார்த்தை தாவீதின் மகனே. மார்க் நற்செய்தி 10 அந்த பார்வையற்ற பத்திரமையை சொல்லுவார், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும்னு சொல்லி. இந்த நேரத்தில் பார்க்கிறோம் அதே வார்த்தையையும் அந்த அம்மா. எந்த சமூகம் புற இனத்து பெண்ணாய் பார்த்துச்சோ நாயாக பார்த்ததோ அந்த அம்மாவினுடைய உதடுகள் சொல்லுது தாவீதின் மகனே. அறிக்கையிடுகிறார் அவர், இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறார். நீர் தாவீதின் மகன், வர இருக்கிறவர் நீர்தான் என்பதை அவர் கூட அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த பெண் ஏனைய மக்களை விட, பரிசேய மரணில் அறிஞரை விட அதிகமான நம்பிக்கை கொண்டவராய், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவராய் இருக்கிறார். 3வது பார்க்கிறோம், மனம் தளரவே இல்லை, தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுகிறார். மனம் தளரவே இல்லை அந்த அம்மா. இயேசு சீடரும் பேசுவாங்க, சீடர்கள் சொல்லுகிறார் அந்த அம்மா அமுச்சுடுங்க. இயேசு சொல்லுவாரு, நான் யாருக்கு அனுப்பப்பட்டேன்? நான் இஸ்ரேல் மக்கள் தான் அனுப்பப்பட்டேன்னு சொல்கின்ற பொழுது அந்த அம்மா எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு கூட மனம் வந்து போயிடல. இந்த மனுஷன் ரேண்டா ஓடி வந்தோம், பேசாம நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாமே, சொல்லவே இல்லை, தொடர்ந்து வருகிறார். எபிரேயர் நூல் 10:23 படிச்சுங்கன்னா ரொம்ப அழகாக வார்த்தை இருக்கும். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அந்த நம்பிக்கைக்குரிய கடவுளிடத்திலே அறிக்கை எடுக்கிறோமா? அந்த அறிக்கையிடுவது நடக்கும் என சொல்லி நாம் அதை பற்றி பிடித்து கொண்டு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இறைபார்த்து சொல்லுது. அந்த பெண்மணிக்கு அப்படி ஒரு அசையாத தளராத நம்பிக்கை இருந்துச்சு. சீரர்கள் என்ன சொன்னாலும் சரி, இயேசு என்னை புறக்கணித்தாலும் சரி, நான் வேண்டுவதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற வரை நான் அவரை பின்தொடர்வேன் என்கின்ற மனநிலை அந்த ஒரு காணானை பெண்மணி கொண்டிருந்தார். இன்னும் கடைசியாக பார்க்குறோமே, நாயின்னு சொன்னப்ப கூட பரவாயில்ல, இந்த எஜமானன் கீழே போகிற துண்டுகளை இந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமேனு சொல்லி தனக்கு வந்த அந்த வார்த்தையை கூட அவர் தாங்கிக் கொள்ளுகிறார். ஒரு லாசரை போல, எப்படி செல்வந்தருடைய மேடையிலிருந்து சிறு துண்டுகள் விழுமானு சொல்லி லாசர் காத்திருந்தானோ அந்த ஒரு மனநிலையிலே அந்த ஒரு பெண்மணி இருக்கிறார். எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? இந்த பெண்மணி இயேசுவை அறிந்திருந்தார். மத்தேயு 4 படித்தோம்னா இயேசு கலிலேயாவில் இருப்பார், ஆனால் இயேசுவை நோக்கி சென்ற பிற இனத்து மக்களுக்கெல்லாம் அவர் புதுமைகளை செய்திருப்பார், புதுமைகளை செய்திருப்பார். அதை இந்த பெண்மணி அறிந்திருக்கிறார். மத்தேயு 8 படித்தேன்னு சொன்னால் இன்னொரு பிற இனத்தார், அவர் தான் நூற்றுவ தலைவர், அவர் இயேசுவிடத்தில் வந்து அவருடைய மகனுக்காய் பணியாளனுக்காய் ஒரு புதுமை வேண்டுகிற பொழுது இயேசு அவருக்கும் புதுமையை செய்தாரே, இந்த பெண்மணி அறிந்திருக்கிறார். அவர் சார்ந்த இன மக்கள் மட்டுமல்ல, யார் நம்பிக்கையோடு அவரை நாடி சென்றாலும் கூட இவர் புதுமைகள் செய்வார் என்கின்ற நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு இருந்துச்சாகவே தான் தன் மகளுக்காய் இயேசுவிடத்தில் சென்று அவர் பரிந்து பேசுகிறார். கடைசியில் எதை நோக்கி சென்றாரோ அதை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதை விட அதிகமான வார்த்தையை இயேசு அவர் கொடுக்கிறார். பாருங்களே, அம்மா உடைய நம்பிக்கை பெரிது. இயேசு ரெண்டு பேருக்கு தான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவார். முதலில் பார்த்தோம்னா மத்தேயு 8 நூற்றுவ தலைவனுக்கு சொல்லுவார், இஸ்ரேல் மக்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நான் யாரிடத்திலுமே பார்க்கலன்னு சொல்லுவார். அதை விட ஒரு மேலான வார்த்தை இன்னைக்கு இந்த பெண்மணிக்கு இயேசு கொடுக்கிறார். பாருங்க, உன்னுடைய நம்பிக்கை மிக பெரிது. சீடர்களுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக யூதர்களுக்கு யாருக்குமே சொல்லவில்லை. ஒரு பிற இனத்து பெண்மணிக்கு இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கை பெரிதம்மா, நீ என்னை அறிந்து கொண்டு வந்தாய், உன்னை புறக்கணிப்பது போல தோன்றினாலும் வார்த்தைகளால் அவமதிப்பது போல தோன்றினாலும் உன் நம்பிக்கையில் நீ நிலைத்திருந்தாய், நீ கேட்டதை பெற்றுக்கொண்டாய் என்று சொல்லி யாருக்குமே சொல்லாத வார்த்தையை இயேசு அந்த பெண்ணுக்கு சொன்னாரே, உன்னுடைய நம்பிக்கை பெரிது. இந்த 3 மனநிலையில் நாம் யாரை எடுத்துக்கொள்ளப் போகிறோம்? ரொம்ப அலட்டிக்காத மெனக்கெடாத சீடைகளைப் போல வாழ்ந்தோம்னு சொல்வது அது ஒரு பயனும் கிடையாது. ஒருவேளை நாம் இயேசுவை போல இருக்கலாம். நம்முடைய சமூகத்திலும் தொலைந்து போன ஆடுகளும் இருக்கிறார்கள், தொலைக்கப்பட்ட ஆடுகளும் இருக்கிறார்கள். இயேசுவை போல தேடி சென்று நாம் பணி செய்கிற மனநிலையில இருக்கலாம். 3வது, இந்த காணானிய பெண்ணை போல இருக்கலாம். கடவுளுக்கு முன்னால் அதீதமான நம்பிக்கை, அவரை நம்பி வருதல், அவரை அறிக்கையிடுதல், தான் கேட்பது கிடைப்பதற்கு காலம் தாழ்த்தினாலும் கூட கேட்பதை நிறுத்தி கொள்ளாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு. போன வாரம் நற்செயல தான் படிச்சிருப்போம், அந்த இரவு நேரத்தில் வருகின்ற நண்பன் இயேசு சொன்ன அதே ஒரு நிகழ்வு தான். விரும்பி கொடுக்காட்டியும் நச்சரிப்பை தாங்காமலாதே கொடுப்பாருன்னு சொன்னாரு. இந்த பெண்மணி அப்படியாக தான் இயேசுவை தொடர்ந்து கேட்டு கேட்டுக்கொண்டு தான் கேட்டதை தன் மகளுக்கும் பெற்றுக்கொண்டார், தனக்கும் பெற்றுக்கொண்டார். நமக்கும் இன்னைக்கு அவர் பாடமாக இருக்கிறார். இந்த 3 மனநிலை மக்களில் நாம் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறோம்? இயேசுவாய் காணானிய பெண்ணாய் வாழ்வது சாலச் சிறந்தது, அதே தேர்ந்தெடுப்போம். அது மிக எளிதானது அல்ல. அந்த ஊருக்கு போய் அந்த ஊர் பெண்ணிட்டையே நீ ஒரு நாய்க்குட்டின்னு சொல்றதுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் இயேசுவுக்கு. பரிசேயர்களுக்காக வக்காலத்து வாங்கின அந்த சீடைகளை நோக்கி அவங்க இல்லப்பா, இந்த பெண்ணுடைய நம்பிக்கை பெருது சொல்றதுக்கு இயேசுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். நீங்களான் நாயின்னு சொல்லுறீங்களே, அந்த பெண்மணியை நான் அம்மான்னு சொல்றேன்னு சொல்லி ஓடு வராரே, அவருக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். கெனசரத்து பகுதியில் இயேசுடைய ஆடையை தொடுகின்ற அளவுக்கு தான் நிறைய மக்கள் வந்தாங்க. முதலில் இந்த பெண்மணி இயேசுவுக்கு பின்னாடி ஓடி வந்தார். இருந்தாலும் இயேசு கண்டுகொள்ளாத பொழுது அவர் இயேசுவுக்கு முன்னாடி ஓடி வந்து வேண்டுகிறாரே. இந்த மனநிலையெல்லாம் மிக சாதாரணமாய் கிடைத்து விடாது. ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், ஒரு ஆற்றல் தேவை. அதை இறைவனிடத்தில் கேட்கிற பொழுது அவர் நிறைவாக கொடுப்பார். அப்படி நிறைவாக கொடுக்கிற ஒரு இடமும் நேரமும் தான் திருப்பள்ளியில். அதை இறைவன் நமக்கு நிறைவாய் வழங்குவாராக. ஆமேன்.
என்னை தருவே உமக்காக, உன்னிலினைவே பலியாக, என்னை தருவே உமக்காக, உன்னிலினைவே பலியாக, தூரம் கொண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட